நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் திங்கள் 27 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பூகம்பம் தாக்கிய நேபாளத்தில் உயரும் மரண எண்ணிக்கை மற்றும் தொடரும் மீட்பு நடவடிக்கைகள் பற்றிய குறிப்பு. நேபாளத்தில் மீட்பு நடவடிக்கைகளில் இந்தியா ஆற்றி வரும் பணிகள் மற்றும் பூகம்பத்தில் சிக்கிய இந்தியர்கள் நாடு திரும்ப இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றிய செய்தி. ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீடு வழக்கில் பவானி சிங் நியமனம் சட்டவிரோதமானது என்று இந்திய உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. இலங்கையில் 19வது சட்ட திருத்த மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி. புனித குரானை அவமதித்ததான வழக்கில் பொதுபல சேனை புக்குகளுக்கு எதிராக வழக்கு பதிய நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது பற்றிய செய்தி. பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியில் இருந்து வரும் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சங்கீதா ராஜன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
நேபாளத்தில் சனிக்கிழமை அன்று ஏற்பட்ட மிகவும் மோசமான நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் உள்ள இராணுவத்தினர் மற்றும் போலீசார் கிட்டத்தட்ட அனைவருமே மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முற்றிலும் அழிந்து போயிருப்பதாக தெரிவிக்கப்படும் தொலைதூரத்து மலை சமூகங்களை சென்றடைய முயற்சிக்கும் அந்நாட்டின் அரசாங்கத்தின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதலான ஹெலிகாப்டர்கள் தேவை என்று அதன் தகவல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
But most of the areas we have been able to reach, even in those areas where we have not been able to land a helicopter,
இந்த பேரழிவால் கிட்டத்தட்ட 4000 பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. காத்மாண்டுவில் தற்காலிக கூடங்களில் தங்கியிருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவும் சர்வதேச உதவி முயற்சிகள் வேகம் பிடிக்க துவங்கியுள்ளன. குடிநீர், துப்புரவு வசதி மற்றும் கூடாரங்கள் ஆகியவை அவசரமாக தேவை என்று நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நேபாளத்தில் ஏற்பட்ட நில அதிர்வுகளை அடுத்து எவரெஸ்ட் மலையின் வடபகுதியில் வசந்தகால மலையேற்றத்தை சீனா ரத்து செய்துள்ளது. உலகின் மிகப்பெரிய மலைச்சிகரமான எவரெஸ்டில் பனிப்பாறைகள் சரிவின் பின்னர் 20 நாடுகளிலிருந்து வருகை தந்த சுமார் 400 மலையேறிகள் பாதுகாப்பாக உள்ளனர் என சீனா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை எவரெஸ்ட் மலையின் நேபாள மலைச்சரிவில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர் என அறியப்பட்டுள்ள நிலையில் மலையேறிகளை பாதுகாப்பாக காப்பாற்ற ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எவரெஸ்ட் மலையின் அடிவாரத்திலுள்ள முதலாவது மற்றும் இரண்டாவது முகாம்களில் இருக்கும் மலையேறிகள் பாதிப்படைந்துள்ளதால் சுயமாக கீழே வர முடியாத நிலையில் இருக்கின்றனர் என நேபாள சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
ஆப்பிரிக்க நாடான புருண்டியில் 2வது நாளாக அதிபருக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் நிலையில் பல இடங்களில் இராணுவம் அனுப்பப்பட்டுள்ளது. 3வது பதவிக்காலத்துக்கு போட்டியிட அதிபர் பியே கொஷிஷா முடிவெடுத்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இதனிடையே அந்நாட்டின் முக்கிய தனியார் வானொலி நிலையத்தை அதிகாரிகள் மூடியுள்ளனர். நாட்டில் அமைதியை குலைக்கும் வகையில் ஆர்பிஏ வானொலி நிலையம் செயல்படுகிறது என உள்துறை அமைச்சர் குற்றஞ்சாட்டியுள்ளார். தலைநகர் புஜும்புராவில் பல பகுதிகளில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர். நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது காவல்துறையினர் சுட்டதில் குறைந்தது 4 உயிரிழந்தனர்.
சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்பிலில் உள்ள இராணுவ முகாம் ஒன்றை அல்கொய்தாவுடன் தொடர்புடைய கிளர்ச்சி குழுவினர் கைப்பற்றியுள்ளனர். அங்கு செயல்பட்டு வரும் சிரியாவின் கிளர்ச்சி குழுக்கள் பெற்று வரும் வெற்றிகளின் தொடர்ச்சியாக இப்பொழுது அல் கர்மீத் இராணுவ முகாமை கைப்பற்றியுள்ளது. இதையடுத்து அல்கொய்தாவுடன் தொடர்புடைய அந்த குழுக்கள் அம்மாகாணத்தில் பல முக்கிய பகுதிகளில் இருந்து அரசப்படைகளை விரட்டியடித்து வருகின்றனர். இதனிடையே அதிபர் அசாத் தலைமையிலான அரசப்படைகள் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இட்பிலுள்ள பல இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். அப்படியான தாக்குதல்களில் 70 அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர்.
ஈரானில் ஆண்களின் புருவத்தை அழகுபடுத்துவதை முடித்திருத்துவோர் நிறுத்த வேண்டும் எனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்களின் புருவத்தை திருத்தி அழகு செய்து கொள்வது அங்கு பிரபலமடைந்து வரும் வேளையில் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு அது முரணானது என்று முடித்திருத்துவோர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கண் இமைகளில் உள்ள முடிகளை வெட்டி ஒழுங்குபடுத்த வேண்டாம் எனவும் அந்த சங்கம் அறிவுறுத்தியுள்ளது.
பிரான்சில் கடந்த ஜனவரி மாதம் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்குள்ளான சார்லி ஹெப்தோ நயாண்டி பத்திரிகையை இலக்கிய மற்றும் மனித உரிமைகள் குழுவினர் கௌரவித்ததினால் அமெரிக்க பெண் விருது வழங்கும் விழாவை புறக்கணிப்பதாக சர்வதேச ரீதியில் அறியப்பட்ட 6 எழுத்தாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த சஞ்சிகை முஸ்லிம்களை எவ்வாறு சித்தரித்தது என்பது குறித்து தாம் வருத்தமடைந்துள்ளதாக அந்த எழுத்தாளர்கள் கூறியுள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் பன்னாட்டு குறிப்பொன்று. நேபாளத்தில் சனிக்கிழமை ஏற்பட்ட கடுமையான பூகம்பத்தை அடுத்து அங்கு கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்பதை செய்தி அறிக்கையிலேயே கேட்டோம். இது குறித்த மேலதிக பிபிசி செய்திகளை தொகுத்து தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
ஆசியாவில் பல வரலாற்று சிறப்புகளை கொண்ட தேசமான நேபாளத்தில் கடந்த சனிக்கிழமை இயற்கை ஆடிய கோர தாண்டவத்தால் கண்ணிமைக்கும் பொழுதில் அந்நாடு தலைகீழாக புரண்டு போனது. தலைநகர் காத்மண்டுவில் அந்நாட்டின் வரலாற்று சிறப்புகளை காட்டும் பழமையான கட்டிடங்களும் ஆலயங்களும் இன்று மண்மேடாக காட்சியளிக்கின்றன. இயற்கையின் கோரதாண்டவத்தின் விளைவாக நேபாளம் இன்று சுமார் 3,700 உயிர்களை இழந்து தவிக்கின்றது. அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பன்னாட்டு உதவிகள் அங்கு சென்றடைய தொடங்கியுள்ளன. தொலைதூர கிராமங்களுக்கு சென்றடைவது மிகவும் சவாலான காரியமாக இருப்பதாக அங்கு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் தொலைதூர மலைப்பகுதிகளில் நில அதிர்வால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் அதிகாரியான பேட்ரிக் புலர் தெரிவித்துள்ளார்.
தலைநகர் காட்மாண்டுவில் தற்பொழுது நிலைமை அமைதியாக காணப்பட்டாலும் கடைகள் எல்லாம் மூடப்பட்டுள்ளதால் மக்கள் உணவுகளை பெற்றுக் கொள்வதற்கு சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். அதோடு குடிநீருக்கான தட்டுப்பாடும் உள்ளது. எனவே சந்தை நிலவரம் மீண்டும் வழமைக்கு திரும்ப வேண்டும், இல்லையென்றால் மேலும் பல பிரச்சனைகள் ஏற்படலாம்
என தெரிவித்தார் காத்மண்டுவில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள சர்வதேச செஞ்சிலுவை சங்க அதிகாரியான பேட்ரிக் ஃபுலர். அத்தோடு இந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்தின் பின் அதிர்வுகள் காரணமாக மக்கள் தொடர்ந்தும் பீதியுடன் இருக்கின்றனர் என்று பிளைன் ஏசியா என்ற தொண்டு நிறுவனத்தின் திட்ட மேலாளர் சந்திரா காயஸ்தா தெரிவித்துள்ளார்.
மெயின் ப்ராப்ளம் ஆஃப் திஸ் ஏரியா இஸ் டேமேஜ் ஆஃப் தியர் ஹவுசஸ் அண்ட் ஸ்கூல் பில்டிங்.
இப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளும் பள்ளிக்கூடங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதே பெரிய பிரச்சனையாக உள்ளது. எங்களுக்கு சில பகுதிகள் மிகவும் பின்தங்கி உள்ளன. அப்பகுதிகளுக்கு வண்டிகளில் செல்ல 3 அல்லது 4 மணி நேரம் ஆகும். இப்பகுதிகள் மேற்கு நேபாளத்தில் இருப்பதால் பாதை வசதிகள் கூட சரியாக இல்லை
என்றார் பிளேன் ஏசியா என்ற தொண்டு நிறுவனத்தின் திட்ட மேலாளர் சந்திரா காயஸ்தா. இதேவேளை நேபாளத்தை நிலைகுலைய வைத்த நிலநடுக்கமானது 2010 ஹெய்ட்டியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை விட அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தலாம் என டியர் ஃபண்ட் என்கிற தொண்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியான அயன் மென்கின்ஸ் தெரிவித்துள்ளார். மக்கள் வீடுகளுக்கு செல்ல அஞ்சுவதால் தலைநகர் காத்மண்டு கூடாரங்களால் நிறைந்து காணப்படுவதாகவும் அவர் விவரித்துள்ளார்.
That was quite staggering. They pulled a man out in Haiti on the 27th day, quite delirious.
அது ஒரு வியக்க வைக்கும் சம்பவம். 2010 ஹெய்ட்டியில் ஏற்பட்ட நில அதிர்வில் புதையுண்ட ஒருவர் 27 நாட்களுக்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டார். காட்மாண்டுவிலும் இந்த நிலைமை காணப்படலாம். பாதிக்கப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கும் நீண்ட காலம் ஆகலாம்
என்று கூறிய டிய ஃபண்ட் என்கிற தொண்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி அயன் மேக்கின்ஸ் சுக்கு நூறாகியுள்ள தலைநகரில் ஒவ்வொரு கல்லும் அகற்றப்படும் வரை மீட்பு பணிகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். இயற்கை வளங்களுடன் பசுமையாக காட்சியளித்த காட்மாண்டு இன்று கண்ணீர் வெள்ளத்தால் நிரம்பி காணப்படுவதோடு அங்குள்ள மக்கள் குடிநீருக்கு வழியில்லாமல் தவிக்கும் பரிதாபம் ஏற்பட்டுள்ள நிலையில் உலகின் கவனம் நேபாளம் மீது திரும்பியுள்ளது.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இந்திய அரசு நேபாள பூகம்ப மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவி வருகிறது. இது மட்டுமல்லாமல் நேபாளத்தில் பூகம்பத்தில் சிக்கிய பல இந்திய சுற்றுலா பயணிகளையும் மீட்டு வருகிறது. இது குறித்த செய்தி குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
நேபாளத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தால் சிக்கி தவித்த 56 தமிழர்கள் உள்ளிட்ட 2,305 பேர் இந்தியாவுக்கு பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார்கள். ஆபரேஷன் மைத்ரி என பெயரிடப்பட்டுள்ள இந்த மீட்பு பணியில் இந்திய விமானப்படை முக்கிய பங்காற்றி வருகிறது. நேபாளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி தேவையான மருத்துவ மற்றும் உணவுப் பொருட்கள் தேவையான அளவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு தற்காலிக தங்கும் வசதி ஏற்படுத்தி தர படுக்கை விரிப்புகள், கம்பளிகள் மற்றும் கூடாரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. எவரஸ்ட் சிகரத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உதவிகள் அளிக்கப்படுவதுடன் சிக்கியுள்ள வெளிநாட்டவர்களும் மீட்கப்பட்டு வருகிறார்கள். நேபாளம் மற்றும் இந்தியாவில் ஏற்பட்ட பூகம்பத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் தேசிய பேரிடர் உதவித் தொகையான 1.5 லட்சம் என்பது மாற்றியமைக்கப்பட்டபடி 4 லட்சமாக வழங்கப்படும் என்று இந்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் இத்தோடு பிரதமர் உதவித் தொகையான 2 லட்சமும் சேர்த்து மொத்தமாக 6 லட்சம் இழப்பீடு தொகை வழங்கப்பட உள்ளது. இந்தியாவில் உள்ள பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ராஜஸ்தான் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இதுவரை 72 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 296 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் உறுதி செய்கின்றன. இதற்கிடையே இந்திய விமானப்படையின் விமானம் மூலமாக டெல்லி வந்தடைந்த 38 தமிழர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. முதல் கட்டமாக தமிழக அரசின் உதவியுடன் 12 பேர் இன்று திங்கட்கிழமை காலை விமானம் மூலமாக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மீதம் உள்ளவர்கள் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உணவு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட தமிழரான பிரேம்குமார் நேபாளத்தில் சந்தித்த அனுபவங்கள் குறித்து கூறும்போது,
ஆக்சுவலாக நாங்கள் வந்தோடனே இந்தியன் எம்பசி ட்ரை பண்ணோம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் அவங்க இந்த ஃபோன் லைன்ஸ்லாம் டெட்டாக இருந்ததுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல. அப்புறம் லக்கிலி அந்த நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வைஃபை நெட்ஒர்க்கு கண்டினியூஸாக கிடச்சிது. அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணோம், ஃபேமிலி அவங்க மூலமாக எம்பசியை காண்டாக்ட் பண்ண சொன்னோம், யார் யார் நேம்ஸ் எல்லாம் கொடுத்தோம். ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஹோட்டல் காண்டாக்ட் பண்ணாங்க. இது மாதிரி 7 பேர் இங்கே ஸ்டக் ஆகிருக்கோம்னு சொன்னோம். ஸோ அன்றைக்கி நைட்டு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். இப்போ பவர் சப்ளை இல்லை, வாட்டர் இல்லை, ஃபுட்டு இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நாங்கள் நேராக எம்பசிக்கு போனோம். போயிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போனோம். அங்கே அந்த மிலிட்ரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேன்ஸ் எல்லாம் எவாக்குவேஷனுக்காக பிளான் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருந்தது. 2000-3000 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. காலையில் 9 மணிக்கு போனோம். ஈவினிங் 7 மணிக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு, அந்த மிலிட்ரி ஃப்ளைட். அதில் வந்து இங்கே 9:00 நம்ம கவர்மெண்ட் சார்பாக வந்து ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி தமிழ்நாடு இல்லத்தில் வந்து தங்க வச்சுருக்காங்க. அங்கே ஃபுட்டு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க
என்றார் இந்தியாவுக்கு மீண்டு வந்துள்ள தமிழரான பிரேம்குமார். இது தவிர சாலை மார்க்கமாகவும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கோரக்பூர் வந்தடைந்த 18 தமிழர்களை ரயில் மூலமாக சென்னை அழைத்து வர தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. நேபாளத்தின் பல்வேறு பகுதியில் சிக்கியுள்ள தமிழர்கள் 100 கணக்கானோரும் விரைவில் சொந்த ஊருக்கு திரும்ப தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தின் முதன்மை உள்துறை ஆணையர் ஜஸ்பீர் சிங் பஜாஜ் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்கள் மொத்தமாக 311 பேர் என்கிற அளவுக்கு நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் உறுதி செய்தார். புதுடெல்லி வந்தடையும் தமிழர்களுக்கு உதவிட விமான நிலையத்திலும் தனி சிறப்பு குழுவை உள்ளடக்கிய முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டில் சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் நியமிக்கப்பட்டது சட்டவிரோதமானது என்று இந்திய உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து மீண்டும் ஜெயக்குமார்.
தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞராக பவானி சிங் நியமிக்கப்பட்டது முறைகேடானதுதான் என்றாலும் அதற்காக மறுவிசாரணை நடத்த தேவையில்லை என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று அதன் உத்தரவில் உறுதி செய்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, ஆர் கே அகர்வால், பிரபுலா சி பண்ட் ஆகியோர் கொண்ட அமர்வு ஒருமனதாக வெளியிட்டுள்ள தீர்ப்பில் இது உறுதியாகியுள்ளதால் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு வரும் 12ஆம் தேதிக்குள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட வழக்கில் மீண்டும் ஒருமுறை வாதங்கள் நடத்த தேவையில்லை என்று கூறிய உச்சநீதிமன்ற அமர்வு, இந்த வழக்கின் தன்மையை உணர்ந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் பொறுப்புணர்வுடன் தீர்ப்பை வெளியிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. வழக்கறிஞர் பவானி சிங்கை தமிழக அரசு நியமனம் செய்தது தவறு என்றும், கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் ஆஜராகியது சட்டவிரோதமானது என்றும் கூறி திமுக பொதுச்செயலாளர் க அன்பழகன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில்தான் இன்றைய தீர்ப்பு வெளியாகியுள்ளது. முன்னதாக கடந்த வாரம் 21ஆம் தேதி செவ்வாயன்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜராகியது சட்டவிரோதமானது என அன்பழகன் தரப்பு வாதிட்டது. மேலும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் வழக்கறிஞர் பவானி சிங் பல சந்தர்ப்பங்களிலும் எடுத்துள்ளதாக நீதிமன்றத்தில் அவரது தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். இவரைத் தொடர்ந்து ஜெயலலிதா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டத்திட்டப்படிதான் பவானி சிங் நியமனம் நடைபெற்றுள்ளது என்றார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய வழிகாட்டுதல்களை ஏற்றுதான் பவானி சிங் ஆஜராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே இந்த மனு தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம்பி லோக்கூர் மற்றும் ஆர் பானுமதி ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பை வெளியிடுவதில் 2 நீதிபதிகளும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். இந்த காரணத்தால் இது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். காவிரி நதியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது என்ற இடத்தில் புதிய அணை ஒன்றை கட்ட முயல்வதை எதிர்த்து தமிழகத்தின் பல எதிர்க்கட்சிகள் விஜயகாந்த் தலைமையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தன. இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் மீண்டும் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயலும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு தடை விதிப்பது உள்ளிட்ட பல்வேறு மாநில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு உதவிட வேண்டும் என்று கோரி தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இன்று திங்களன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரில் வலியுறுத்தினார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் தமிழக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பிரதமர் மோடியை சந்தித்த போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தமிழகத்தின் ஆளுங்கட்சியான அஇஅதிமுகவின் பிரதிநிதிகள் எவரும் இந்த குழுவில் இடம்பெறவில்லை. அதேபோல் தேமுதிக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கூட எவரும் இன்றைய குழுவில் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய சந்திப்பின் போது ஆந்திராவில் தமிழக தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம், தமிழக மீனவர்கள் பிரச்சினை, நிலம் கையகப்படுத்தும் சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பிலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மோடியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விஜயகாந்த் மேகதாது அணை விவகாரத்தில் தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வலியுறுத்தியதாக கூறினார். மேலும் இது தொடர்பில் இரு மாநில அரசுகளுடனும் ஆலோசனை செய்வதாக மோடி உறுதியளித்துள்ளதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார்.
ரெண்டு மாநிலத்தையும் கூப்பிட்டு கலந்து பேசி அதில் முடிவை சொல்றேன். அதுக்கப்புறம் தான் ரெண்டு மாநிலம் வந்து பேசினதுக்கு அப்புறம் தானே முடிவை சொல்றேன்
என்றார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். இதற்கிடையே ஜெயா தொலைக்காட்சியின் நிருபர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்த விஜயகாந்த் அங்கிருந்து வெளியேறவும் முயன்றதால் சிறிது நேரம் அங்கே சலசலப்பு நிலவியது.
உங்க பேட்டி எல்லாம் வேகமா தேவையில்லாம கெட்டு போயிருக்கேன், ஜெயலலிதா குண்டாக மட்டும் திட்டுவேன்.
இதே சமயம் விஜயகாந்த் மற்றும் கருணாநிதிக்கு இடையே நேற்று ஞாயிறன்று நடைபெற்ற சந்திப்புக்கு பின் இது அரசியல் கூட்டணிக்கு ஒரு முன்னோட்டமா என்பது போன்ற விவாதங்களும் ஊடகங்களில் நடைபெறுகின்றன. இதே விவகாரம் தொடர்பிலான கேள்விக்கு பதிலளித்த திமுக தலைவர் கருணாநிதி கூறும்போது,
அது எடுத்துக் கொள்வதற்காக புறத்து விஷயம், நான் அதை முன்கூட்டி சொல்வதற்கில்லை. தமிழ்நாடு உள்ள நிலையில் கூட்டணி தேவை என்பதையும் அந்த கூட்டணியின் வெற்றி கொண்டுதான் தமிழ்நாட்டை காப்பாற்றும் என்பதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன்
என்றார் திமுக தலைவர் கருணாநிதி.
ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புகளுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைக்கும் 19வது சட்டத்திருத்த மசோதா இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்களை மட்டுப்படுத்தும் அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி பதவியை ஒழிப்பதாக தற்போதைய ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் இன்று நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்த அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தின் மூலம் ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பதற்கான யோசனைகளை மாத்திரம் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்த பின்பு உரையாற்றிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்களை ஒழிக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடந்த காலம் பூராக தெரிவித்து வந்த போதிலும் அதனை மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்தார் ஜனாதிபதி சிறிசேன. தற்போது அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அதனை சாதிக்க முடியும் என்றும் அறிவித்தார். இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் கடந்த காலத்தில் பறிக்கப்பட்ட மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீண்டும் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுயாதீன ஆணைக்குழுக்களை அமைத்து மனித உரிமைகளை காக்க முடியும் என்றும் தெரிவித்தார்.
ஜனாதிபதி
கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தான் உட்பட ஆளும் கட்சி வேட்பாளர் மகிந்த ராஜபக்ஷ ஆகிய இருவரும் ஜனாதிபதி பதவியின் நிறைவேற்று அதிகாரங்களை ஒழிப்பதாக வாக்குறுதிகளை வழங்கியதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன, அதனை மேற்கொள்வதற்கு மக்கள் 120 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். எனவே மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்து சம்பந்தப்பட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மக்கள் பிரதிநிதிகள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கருத்துக்களை தெரிவித்த போது சம்பந்தப்பட்ட சட்ட மூலத்தில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள சில பிரிவுகளை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். விசேடமாக தேர்தல் நடைபெறும் சமயங்களில் தேர்தல்கள் ஆணையாளர் விதிக்கும் உத்தரவுகளை மீறும் தனியார் ஊடக நிறுவனங்களுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள் இந்த சட்ட மூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அந்த பிரிவு நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் விக்ரமசிங்க. எதிர்கட்சித் தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா கருத்துக்களை தெரிவித்த போது தனது கட்சி 19வது திருத்த சட்டத்தை எதிர்ப்பவர்கள் அல்ல என்று தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் அந்த சட்ட மூலத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த தவறான அங்கங்களை நீக்குவதற்காகவே போராடி வந்ததாக அறிவித்தார். இந்த சட்ட மூலத்துக்கு ஆதரவளிக்கும் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வீரர்கள் என்றும் தெரிவித்தார். 19வது திருத்த சட்டத்தின் மூலம் அமைக்கப்படவுள்ள அரசியல் அமைப்பு குழுவின் அங்கத்தவர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த நிமல் சிறிபாலடி சில்வா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க போது இலங்கை வழக்கறிஞர்களின் சங்கத்தின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரிவை எதிர்ப்பதாகவும் கூறினார். இதேவேளை 19வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவளிக்க வேண்டுமானால் சில திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்று மக்கள் ஐக்கிய முன்னணி, தேசிய சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகள் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த திருத்தங்கள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு ஜனாதிபதி விசேட குழுவொன்றை நியமித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. விவாதம் நாளைய தினம் முடிவுக்கு வந்த பின்பு 19வது திருத்த சட்டம் மீதான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதேவேளை அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதரவளிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று காலை நாடாளுமன்றம் அருகில் இடம்பெற்றது. மாதுலுவாவே சோபித தேரர் உட்பட சிவில் சமூக அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 19வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதிமொழியொன்றை வழங்கிய பின்பு ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட்டது.
கொழும்பிலிருந்து கேஎஸ் உதயகுமார். இலங்கை பொதுபல சேனாவின் செயலர் உட்பட சில பிக்குகள் மீது புனித குரானை நிந்தித்ததாக வழக்கு தொடர நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் கொழும்பில் உள்ள நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
புனித குரானை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் உட்பட பௌத்த பிக்குகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறு கொழும்பு கோட்டை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. இன்று போலீசார் சமர்ப்பித்த கருத்துக்களை நிராகரித்த நீதிபதி பிரியாந்தடி சில்வா பின்பு இந்த உத்தரவை பிறப்பித்ததாக மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மைத்ரி குணரத்ன தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த போலீசார் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள பிக்குகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு சட்டமா அதிபரின் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டிய காரணத்தினால் அதற்கு காலாவகாசத்தை பெற்றுத்தருமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு சட்டமா அதிபரின் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்த நீதிபதி பிரியாந்த சில்வா நேரடியாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு போலீசாருக்கு அதிகாரங்கள் இருப்பதாக அறிவித்தார். இதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் சந்தேக நபர்களான பிக்குகளுக்கு எதிராக குற்ற பத்திரிகைகளை தாக்கல் செய்யுமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டார். வழக்கு விசாரணை முடிவடைந்த பின்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுப்பதற்கு தான் தயார் என்று தெரிவித்த ஞானசார தேரர் இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு அடிபணிந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் அறிவித்தார்.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக தடகள செய்திகள். உலகின் முன்னணி மராத்தான் ஓட்டப் போட்டிகளில் ஒன்றான லண்டன் மராத்தான் போட்டியை இந்த ஆண்டு ஆடவர் பிரிவில் கென்யாவின் எலியூட் கிப்சோகேயும் மகளிர் பிரிவில் எத்தியோப்பியாவின் டிகிஸ்ட் டூஃபாவும் வென்றுள்ளார்கள். லண்டன் நகரில் நேற்று காலை
குளிரையும் பொருட்படுத்தாமல் முன்னணி ஓட்ட வீரர்களை தவிர ஏராளமான உள்நாட்டு மக்களும் இதில் பங்கு பெற்றார்கள். இந்த ஓட்டத்தில் உடல் வலு குறைந்தவர்கள், பார்வையற்றோர் என பல்தரப்பினர் பங்கெடுத்தனர். குறிப்பாக பார்வையற்றவர்கள் ஒரு வழிகாட்டியுடன் இருவரும் கைகளை பிணைத்து கொண்டு ஓடியது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே கைகளை கொண்டு சக்கரங்களை தள்ளியும் பலர் இந்த போட்டியில் பங்கெடுத்தனர். கடந்த 2003 5000 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாம்பியனாக இருந்த எலியூட் கிப்சோகே 5 நொடிகள் வித்தியாசத்தில் அவருடைய நண்பரும் சக கென்யருமான வில்சன் கிப்சாங்கை முந்தி பட்டத்தை வென்றார். வில்சன் கிப்சாங் கடந்த ஆண்டும் 2012 இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர். ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்ற எலியூட் கிப்சோகே முதல் முறையாக இந்த போட்டியை வென்றுள்ளார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 2:04:42. மகளிர் பிரிவில் வெற்றி பெற்ற டிகிஸ்ட் டூஃபா 2:23:22 ஓடினார். அவர் கென்யாவின் மேரி கெய்டனியை சுலபமாக வென்றார். முன்னதாக இந்த ஆண்டு நடைபெற்ற ஷாங்காய் மராத்தான் போட்டியிலும் டூஃபா வென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இதனிடையே நேற்று நடைபெற்ற லண்டன் மராத்தான் போட்டியில் ஓடிய இலங்கையைச் சேர்ந்த அனுராத ரஞ்சித் கூரே இப்போட்டியில் ஓடிய நேரத்தை அடுத்து அடுத்த ஆண்டு பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். அத்தோடு மராத்தான் ஓட்ட நேரத்தில் இலங்கையில் புதிய தேசிய சாதனையையும் அவர் படைத்துள்ளார். தனது வெற்றி குறித்து பிபிசி சிங்கள சேவையின் சரோஜ் பத்திரனவிடம் அவர் பேசினார்.
I'm so happy. So hard work. I went to the Kenya to do this whole training for the London Marathon.
இந்த வெற்றிக்காக நான் மிகவும் கடினமாக உழைத்தேன். இப்போது அதன் பலன் குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். லண்டன் மராத்தான் போட்டியில் பங்கு பெறும் நோக்கில் நான் கென்யாவுக்கு சென்று பயிற்சி பெற்றேன். நான் ஒவ்வொரு வாரமும் 126 miles ஓடுகிறேன். கிலோமீட்டர் கணக்கில் கூற வேண்டுமென்றால் வாரத்திற்கு 230 kilometers. மிகவும் கடுமையான பயிற்சிக்கு பிறகே என்னால் இதை பெற முடிந்துள்ளது. தனது பணியாளர்களின் ஆதரவு காரணமாகவே தன்னால் இந்த சாதனையை படைக்க முடிந்தது என்றும் அனுராத் ரஞ்சித் கூரே கூறுகின்றார்.
In the UK baker company Greggs, they give me all financial help to go to the Kenya.
நான் இங்கே பிரிட்டனில் இருக்கும் ரொட்டி கடையான கிரெக்ஸில் பணியாற்றுகின்றேன். அவர்கள்தான் நான் கென்யா சென்று பயிற்சி பெற அனைத்து உதவிகளையும் வழங்கினார்கள். ஒட்டுமொத்தமாக பங்கேற்றவர்களில் நான் 14th வந்தேன். பிரிட்டனிலிருந்து பங்கு பெற்றவர்கள் என்று பார்த்தால் நான் 2nd இடத்தில் உள்ளேன். இதே நேரம் இலங்கை அரசோ அல்லது அதிகாரிகளோ எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. லண்டன் மாரத்தான் போட்டியில் பங்கு பெற்றதன் நோக்கம் குறித்தும் அவர் பேசினார்.
That's only one thing I aim for this marathon. I want to qualify for Rio Olympics. If I qualify yesterday and I'm in the Rio, that's why I did this all hard work.
அடுத்த ஆண்டு ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் தகுதி பெறும் நோக்கிலேயே நான் இந்த லண்டன் மராத்தான் போட்டியில் பங்கு பெற்றேன். சிறப்பாக ஓடி அந்த தகுதியை பெற்றதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ரியோ நான் பங்கேற்கும் 3rd ஒலிம்பிக் போட்டியாகும். இலங்கை எனக்கு ஆதரவு அளிக்குமாயின் என்னால் மேலும் சிறப்பாக ஓட முடியும். என்னால் முடிந்த அளவுக்கு நான் திறமையை வெளிப்படுத்துவேன். பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றார். நேற்று நடைபெற்ற லண்டன் மராத்தான் போட்டியில் அடுத்த ஆண்டு ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற இலங்கையைச் சேர்ந்த அனுராத ரஞ்சித் கூரே. அடுத்து பேட்மிண்டன் செய்தி ஒன்று. உலக ஆடவர் பட்டியலில் முன்னர் முதலிடத்தில் இருந்த மலேசியாவின் லீ சோங் வெய்க்கு ஊக்கமருந்து பயன்படுத்தியதான குற்றச்சாட்டில் 8 months தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தடையை சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனம் பின் தேதியிட்டு உத்தரவிட்டுள்ளதால் அவரால் எதிர்வரும் 1 May போட்டிகளில் பங்கேற்க முடியும். கடந்த ஆண்டு 1st நடைபெற்ற பரிசோதனையின் பொழுது வீக்கத்தை குறைக்க பயன்படுத்தும் மருந்தான டெக்ஸோமெத்தசோனை அவர் பயன்படுத்தி இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கடந்த 1st அவர் போட்டிகளில் பங்கேற்க முடியாதபடி இடைநீக்கம் செய்யப்பட்டார். இப்போது தடை உத்தரவு பின் தேதியிடப்பட்டுள்ளதால் அவரால் 1 May போட்டியிட முடியும். அவருக்கு ஏமாற்றும் நோக்கம் இல்லை என்றாலும் அவர் கவனக்குறைவாக இருந்துள்ளார் என சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது. இதன் காரணமாகவே அவருக்கு 2 தடை விதிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 55 அவர் வென்றுள்ளார். எனினும் கடந்த ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தோல்வி அடைந்த பின்னர் அவர் போட்டிகளில் பங்கேற்காமலேயே இருந்தார். தற்பொழுது லீ சோங் வெய் உலக ஆடவர் தரப்பட்டியலில் 30th இடத்தில் இருக்கின்றார்.
விளையாட்டு ரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராம் கிருஷ்ணன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் சங்கீதா.
நேபாளத்தில் சனிக்கிழமை அன்று ஏற்பட்ட மிகவும் மோசமான நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் உள்ள இராணுவத்தினர் மற்றும் போலீசார் கிட்டத்தட்ட அனைவருமே மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பேரழிவால் கிட்டத்தட்ட 4000 பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிபில் உள்ள இராணுவ முகாம் ஒன்றை அல்கைதாவின் தொடர்புடைய கிளர்ச்சி குழுவினர் கைப்பற்றியுள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.